கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களில் முக்கியமானதாக பெரும்பாலான நபர்களால் கருதப்படக்கூடிய ஒரு ஸ்லோகம், சர்வஸ்ய சாகம் ருதி சன்னி விஷ்டு மத ஸ்மிருதி ஞானமப்போகணம் ச. சர்வஸ்ய சாகம் ருதி சன்னி விஷ்டு, எல்லாருடைய இதயத்திலும் நான் அமர்ந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். பொதுவா கடவுள் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த ஒன்று, அல்லது நாத்திகர்கள் கூட இந்த விஷயத்தை, ஆஸ்திகர்கள் இப்படித்தான் புரிந்து கொள்றாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறத ஏற்கிறானோ ஏற்கலையோ, ஆனா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், எல்லா இதயத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிறது பொதுவா எல்லா மக்களும் அறிந்த ஒரு வாக்கியம். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னி விஷ்டு, எல்லாருடைய இதயத்திலும் நான் இருக்கிறேன். மத்தா ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் செய், என்னிடமிருந்து ஞாபக சக்தி, மறதி, நினைவாற்றல், ஞானம், அறிவு எல்லாமே எங்கிட்ட இருந்து வருதுங்கிறார். இந்த கருத்து கீதையினுடைய பல இடங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. கீதையில இன்னொரு இடத்துலையும் கிருஷ்ணர் சொல்றார், யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச மேன பிரண மே நா பிரணஷ்யதி, என்னை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் என்னில் காண்பவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை, நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை. இங்க ஒரு பக்தனுடைய ஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு, பகவானுடைய ஸ்தானமும் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், பக்தன் பகவான் எல்லா இடங்களிலும் இருக்கிறதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறான். ஆரம்ப நிலையில, முதிர்ச்சி அடைந்த நிலையில பக்தனானவன் பகவான் எல்லா இடங்களிலும் இருக்கிறதை பார்க்கின்றான். அதைத்தான் கிருஷ்ணர் இங்க சொல்ற, என்னை எல்லா இடங்களிலும் காண்பவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை. கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்கார், பகவான் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், அவர் இல்லாத இடங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது பொதுவா எல்லாரும் அறியக்கூடிய ஒன்று. ஆஸ்திகம் அப்படின்னு வரக்கூடியவங்க எல்லாருமே பொதுவா இந்த அறிவை உடையவர்களாக இருக்கிறார்கள். சாஸ்திரத்தை படிச்சு அதை ஆழமா தெரிஞ்சுக்கிறாங்க. சாஸ்திரத்தை படிக்காமலே கூட பல நபர்கள்ட்ட இருந்து கேட்டு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கு, கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அப்படிங்கிறது. கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், அதன் அடிப்படையில் ஒரு பக்தனானவன் கடவுளை எங்கும் காண்பதற்கு பயிற்சி மேற்கொள்கிறான். முதிர்ந்த நிலையில அந்த பக்தன் கடவுளை எங்கும் காணக்கூடிய நிலைக்கு வருகிறான். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, கிருஷ்ணர் கீதையிலே சொல்றார், ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க எப்படி கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு உதவுற மாதிரி சில வழிகளை கிருஷ்ணர் கொடுக்கிறார். உதாரணத்துக்கு, ரசோகம் அப்சு கௌந்தேயா பிரபாஸ்மி சசி சூரியோ, அவர் சொல்றார், நீ சசி சூர்யா இவங்களுடைய பிரபாவம், இவங்களுடைய ஒளியை பார்க்கும்போது, வெளிச்சத்தை பார்க்கும்போது, சசி சசினா நிலவு, சூரியனா சூரியன், சூரிய சந்திரன்களின் வெளிச்சம் ஒளி நானேங்கிற, நீரினுடைய சுவை நானேங்கிற, நீருக்குன்னு ஒரு சுவை இருக்கு, அந்த சுவை கிருஷ்ணர் சொல்றார் நானேங்கிற. எல்லா இடங்களிலும் கிருஷ்ணர் இருக்கிறத ஒருத்தர் பார்க்கறதுக்கு உதவி செய்யறபடி கீதையில கிருஷ்ணர் இதை ஏழாவது, நான் சொன்னது ஏழாவது அத்தியாயத்துல வருது, அது ஏழாவது அத்தியாயத்திலையும் கொஞ்சம் சொல்லுவார், அதுக்கப்புறம் பத்தாவது அத்தியாயத்துல அதை இன்னும் விரிவா சொல்லுவார். ஸ்ரீல பிரபுபா இதை குறிப்பிட்டு சொல்லும் போது ஒரு முறை சொல்லுவார், ஒரு முறை சொல்லியிருக்கார், யாராவது ஒருத்தன் சாராயம் குடிக்கிறான் அப்படின்னா, அந்த சாராயம் குடிக்கும் போது நீரினுடைய சுவை நானேன்னு கிருஷ்ணர் சொல்றார். அத ஒருத்தன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவன் கிருஷ்ண பக்தி நோக்கி ஒரு அடி முன்னாடி வைக்கிறான். அதாவது எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் இருக்கிறார், என்னெல்லாம் சிறந்ததாக இருக்கிறதோ எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தி அப்படிங்கிறத ஒருத்தன் உணர ஆரம்பிக்கும் போது அவன் கிருஷ்ணரை நோக்கி முன் வரலான். இதுதான் பொதுவா நாம பார்க்கறது. இதை எல்லா விதமான பக்தர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப பிரபலமா இது குறித்து அறியப்படக்கூடியது பிரகலாதருக்கும் ஹிரண்யகசிபுவுக்கும் நடந்த வாதம், அதுவும் தமிழ்நாட்டில் அந்த திரைப்படத்தினுடைய வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒன்று. பகவான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு எல்லா இடங்களிலும் பகவான் இருக்கிறார். அதை பொதுவா யாரும் பார்க்கறது கிடையாது. யாராவது பார்க்கறாங்களா? அதை யாரும் பார்க்கறது கிடையாது. யாராவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்ய மாட்டோம். பகவான் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறார். கிருஷ்ணர் கீதையில் அதை உறுதிப்படுத்துறார், எல்லா செயல்களுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். அப்ப அதை யாரும் உணர்றது கிடையாது. பொதுவா நம்ம சாதன பக்தியில இருக்கிறவங்க அதை உணர்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதனால எல்லா இடங்களையும் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத யார் ஒருத்தர் உணர்றாங்களோ அவங்க உண்மையிலேயே உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. பிரகலாதரை போன்று. அதே சமயத்துல இந்த பகவானுக்கும் பக்தனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையில இதற்கு அடுத்த நிலைக்கு ஒருத்தர் போகும்போது பகவான் இல்லைங்கிறத உணர்றாங்க. நாஸ்திகர்கள் பகவான் எங்க இருக்கிறான்னு கேட்கிறாங்க. இங்க இல்லையே, இங்க இல்லையே, இங்க இல்லையேன்னு காட்டுறாங்க. பக்தர்கள் பகவான் எங்கும் இருக்கிறார்கள்னு சொல்றாங்க. ஆனா அதை காட்டிலும் ஒரு அடி மேலே போகும்போது பக்தர்கள் பகவான் இங்க இல்ல, இங்க இல்ல, எங்கேயுமே இல்லையேன்னு கேட்கிறாங்க. பகவான் எங்குமே இருக்கிறார், பகவானும் அதை உறுதிப்படுத்துறார். இங்க அதான் ரெண்டாவது வரி. இன்னைக்கு இந்த பகவத்கீதை நான் படிச்ச அந்த ஸ்லோகத்துல இருந்து ரெண்டாவது வரியில கிருஷ்ணர் சொல்றார், தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷதி. அந்த பக்தன் என்னை ஒருபோதும் பக்தன் இழப்பதில்லை, நானும் எனது பக்தனை ஒருபோதும் இழப்பதில்லை. கிருஷ்ணரும் பக்தனை இழக்கிறது கிடையாது, பக்தன் கூடவே இருக்கிறார் கிருஷ்ணர். நம்ம நரோத்தம் தாஸ் தாக்கூருடைய பாடல்ல கூட சொல்லுவோம், குமார ஹிருதய சதா கோவிந்த விஸ்ரான் கோவிந்த கோஹின மோரா வைஷ்ணவ பரான். வைஷ்ணவரே, உங்களுடைய இதயத்துல எப்பவுமே கோவிந்தன் இருக்கிறார். கோவிந்தன் சொல்றார், என்னுடைய இதயத்துல எப்பவுமே வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவானது எப்பவும் நிலைத்தது, என்றுமே இருக்கக்கூடியது. பக்தர்கள் என்றுமே பகவானை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் என்றுமே பகவானை விட்டு பிரியறது கிடையாது. ஸ்ரீல பிரபுபா சொல்வார், நான் என்றைக்குமே தனியா இருந்தது கிடையாது, என்னுடைய குரு மகாராஜும் கிருஷ்ணரும் என் கூட எப்பவுமே இருந்தாங்க. பிரம்மசமிதையில பிரம்மதேவர் சொல்றார், எப்படி பக்தர்கள் கிருஷ்ணரை எப்பவுமே அவங்களுடைய இதயத்துல வச்சுட்டு இருக்கிறாங்க. பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி. யாருக்கு பிரேமாஞ்சன, எல்லாரும் வந்து கண்மை போட்டுக்கிறாங்க பெண்கள்லாம். இப்ப எல்லாம் காலம்லாம் மறிஞ்சு போச்சு, யாரும் போடுறாங்களா இல்லையா தெரியாது. ஆனா சும்மா அந்த கெமிக்கல் வாங்கி போடுறது கிடையாது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்கு. அதை போடும்போது அவங்களுடைய கண் பார்வை வந்து சுத்தமாகும், கண்ணில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தூய்மையாகும். கண்மை அப்படிங்கிறது இருக்கக்கூடியது, தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி கண்மையை எட்டுக்கொள்றாங்க, அது மாதிரி பிரேமை அப்படிங்கிற கண்மைய யார் இட்டிருக்கிறாங்களோ, பிரேமை அப்படிங்கிற கண்மை யார் இட்டிருக்கிறாங்களோ அவங்க பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன சந்த. அத்தகைய பக்தர்கள் சதைவ எல்லா நேரத்திலையும் ஹிருதயேஷு விலோகேந்தி, அவங்களுடைய இதயத்துல எல்லா நேரத்திலையும் என்ன பாக்குறாங்க, எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம், அச்சிந்தியமான குணங்களை கொண்ட சுரூபமான அந்த ஷியாமசுந்தரரை அவங்க ரசிக்கிறாங்க, அவங்க எப்பவுமே பார்க்கிறாங்க. இது தத்துவபூர்வமான ஒரு விளக்கம், இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்துல நம்ம பார்க்கிறோம், உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், யுகாயுதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேனம். கோவிந்தனுடைய விரகம், விராகம், கோவிந்தனுடைய பிரிவு அப்படிங்கிறது யுகாயுதம் நிமேஷேன, ஒரு நிமிஷம் அப்படின்னா அது யுகம் போல தோன்றுகிறது. சூன்யாயுதம் ஜெகத் சர்வம், இந்த உலகம் முழுக்க சூன்யமா தெரியுதுங்க. எப்படி சைத்தன்ய மகாபிரபுக்கு தத்துவம் தெரியலையா? சைத்தன்ய மகாபிரபு ஏன் அந்த தத்துவத்தை உணரல? கிருஷ்ணன் இங்க சொல்றாரு, யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சமயி பஷ்யதி. ஏன் சைத்தன்ய மகாபிரபுக்கு அந்த பார்வை இல்லையா? எங்கும் கிருஷ்ணனை பார்க்கக்கூடியது இல்லையா? சைத்தன்ய மகாபிரபுக்கு பிரேமை அப்படிங்கிற அந்த அணிகலன் இல்லையா? அந்த அணிகலனை கொண்டு அவர் கிருஷ்ணரை எங்கேயுமே பார்க்க முடியுமே, எல்லா இடங்களிலும் கிருஷ்ணரை பார்க்க முடியுமே. பிரகலாதர் கிருஷ்ணரை, நாராயணரை எல்லா இடங்களிலும் பார்த்தாரே, ஏன் சைத்தன்ய மகாபிரபு எல்லா இடங்களிலும் அவரை பார்க்கவில்லை? அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு ஒரு விதத்துல பார்க்கிறார், ஆனா அதை காட்டிலும் மேலோங்கிய ஒரு நிலையை சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறார். கிருஷ்ண லீலையில இருக்கக்கூடிய கிருஷ்ண லீலையில கௌர லீலையில அது ரொம்ப விரிவா விளக்கப்படும். இத ஆச்சாரியர்கள் விப்ரலம்ப சேவான்னு சொல்றாங்க, அல்லது விராக பக்தி. விப்ரலம்ப சேவா அப்படின்னா பிரிவினால சேவை செய்யறது. பக்தனும் பகவானும் சேர்ந்து இருக்கும் போது வரக்கூடிய ஆனந்தமானது அனுபவம் சொல்லப்படும். அதே பக்தன் பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய பரவச நிலை, அதனால ஏற்படக்கூடிய ஒரு வகையான உணர்ச்சிகள், உணர்வுகளானது விப்ரலம்பான்னு சொல்லப்படும். இது கிருஷ்ணலீலையில ரொம்ப அதிகமாக விளக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் கோபியர்களை தனியா விட்டுட்டு போறார். கோபியர்களால கிருஷ்ணரை பிரிந்து இருக்க முடியாது, அது அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கிருஷ்ணர் கோபியர்களை விட்டுட்டு போறார், அவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறார். கூடிய சீக்கிரம் வர்றேன்னு சொல்றார், ஆனா வந்த பாடு இல்ல. மதுரால பல வருஷங்கள் இருந்தார், பக்கத்துலதான் இருக்கு மதுரால இருந்து பிருந்தாவனம். கொஞ்சம் வந்தா ஒரு ரதத்துல ஏறி உட்காந்தா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல வந்து சேர்ந்துடலாம். ஆனா கிருஷ்ணர் வரல. நான் எல்லா விரஜவாசிகளும் வந்தாங்க கிருஷ்ணரை பாக்கிறதுக்கு, போறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் சொல்லிட்டு போனார், நான் வந்துருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் விரஜவாசிகள் எல்லாம் மதுரால கம்சனை கொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் வழி அனுப்பும் போது மறுபடியும் கிருஷ்ணர் சொல்லி அனுப்புறார், நான் வந்துருவேன், கவலைப்படாதீங்க, போங்கன்னு அனுப்பி வைக்கிறார். அதுக்கப்புறம் கூட அவர் வரல. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வந்துருவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல அப்பையும் கிருஷ்ணர் போகல, அதுக்கு பதில உத்தவர் அனுப்பி வைக்கிறார், செய்தி மட்டும் அனுப்பி வைக்கிறார், நான் கூடிய சீக்கிரம் வந்துடுறேன்னு. ஆனாலும் கிருஷ்ணர் போகல. மதுரால பக்கத்துல இருந்தார். கிருஷ்ணர் என்னைக்கு வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே விருந்தாவன வாசிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் இங்க இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம், விராகம் அவங்கள வருத்தி எடுத்துட்டு. அதே நேரத்துல கிருஷ்ணர் எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நப்பாச, ஒரு சின்ன ஆசை அல்லது நப்பாசன்னு கூட சொல்லலாம், அதுதான் அவங்கள வாழ வச்சது இந்த உலகத்துல. அதாவது ஆச்சாரியர்கள் எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, ஒரு மழை நேரத்துல பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல தண்ணி தேங்கும். தண்ணி தேங்கினது அப்படின்னா அந்த இடத்துல சில மீன்லாம் வந்துடும், சில மீன் வரும். இல்லை சில நேரத்துல வெள்ளம் வரும், எங்கேயாவது வெள்ளம் வரும், வெள்ளத்துல இருந்து ஆத்துல இருந்து வரக்கூடிய மீன் எல்லாம் ஒரு பக்கமா வெள்ளத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்திருக்கும். அது வெள்ளம் வத்துனதுக்கு அப்புறம் அது சின்னதாயிடும். ஸோ அந்த மீன் வந்து அந்த சின்ன குட்டைக்குள்ளாரியே தங்கின்றும். அந்த குட்டைக்குள்ளாரியே தங்கி இருக்கிற மீன்கள் வந்து அப்படியே தண்ணி குறைஞ்சுட்டே வர்றத உணரும். தண்ணி குறைஞ்சுட்டே வரும், குறைஞ்சுட்டே வரும், குறைஞ்சுட்டே வரும். கடைசியா எவ்வளவுண்டு தண்ணி அதுல இருக்குதோ அந்த அந்த ஏரியாக்குள்ளார தன்னை வந்து சுருக்கிக்கிட்டு எப்ப மழை வரும்னு காத்துருக்கும். எப்ப வேணாலும் மழை வரலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில தன்னுடைய பிராணனை வச்சுட்டு இருக்கும். அது மாதிரி பிரஜவாசிகள் எப்ப வேண்டுமானாலும் கிருஷ்ண வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில, அப்படிங்கிற ஒரு விருப்பத்துல பிரஜவாசிகள் கிருஷ்ணருக்காக இயங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏக்கம் அந்த விதத்துல கிருஷ்ணருக்கு சேவை பண்றது அப்படிங்கிறது விப்ரலம்ப பாவம்னு சொல்லப்படும். உண்மையில இந்த விப்ரலம்ப பாவத்தினுடைய அனுபவமானது கிருஷ்ணரோட நேரடியா சேர்றதை காட்டிலும் பல மடங்கு அதிகமா உணர்ச்சிகள் அங்க இருக்கு. கிருஷ்ணரோட சேர்ந்து இருக்கும்போது கிருஷ்ணரும் கோபியர்களும் எத்தகைய ஒரு மனோபாவத்தை ரசித்தார்களோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக கிருஷ்ணர் அவங்களை விட்டு பிரிஞ்சிருந்த போது அவங்க அனுபவிச்சாங்க. இத சாதாரணமா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்மளால இந்த நிலையே புரிஞ்சுக்க முடியலையே. யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சமயி பஷ்யதி, எல்லா இடங்களிலும் கிருஷ்ணர் இருக்கார், எல்லாவற்றிலும் கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதை நம்ம புரிஞ்சுட்டு அந்த நிலைக்கு மேல நம்ம எங்க போறோம்? நீங்க பார்க்கலாம், பிருகத் பாகவதாமிரத்துல எடுத்துரைக்கப்படுது பக்தர்கள்ல சிறந்தவர்கள் யார் அப்படிங்கறதுல பட்டியல் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும். அதுல பார்க்கும்போது பிரகலாதர் பக்தியில சிறந்தவரா வரார், அதை காட்டிலும் மேல 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 போகும்போது கோபியர்கள் பக்தியில சிறந்தவர்களா வராங்க, பிரஜவாசிகள் சிறந்தவர்களா வராங்க, அவர்களை காட்டிலும் கோபியர்கள் சிறந்தவர்களா வராங்க. நீங்க பார்க்கலாம், விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கோபியர்கள் கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படிங்கறத அவங்களுடைய எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் இருக்கிறாருங்கிறதுலாம் அவங்களுடைய எண்ணத்துல கிடையாது. கிருஷ்ணன் இங்க இல்ல அவ்வளவுதான், கிருஷ்ணர் எங்களை விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கறதுதான். உத்தவர் கிருஷ்ணரை நோக்கி வரும்போது, கிருஷ்ணருடைய தூதுவனாக பிரஜவாசிகள் நோக்கி வரும்போது அவர் அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவார், விருந்தாவன வாசிகள்கிட்ட குறிப்பா கோபியர்கள்ட்ட சொல்லுவாங்க, என்ன நீங்க கிருஷ்ணா கிருஷ்ணன் பொழுது நீங்க இல்ல இல்லன்னு புலம்பின்னு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா கிருஷ்ணர் கடவுள்னு, அவர் எல்லாருடைய இதயத்திலயும் உள்ள இருக்கிறாரு, நீங்க நினைச்சா எப்ப வேணாலும் கிருஷ்ணரை யோசிக்கலாம், கிருஷ்ணர் எப்ப நீங்க நினைச்சீங்களா கிருஷ்ணர் உங்க கூடவே இருக்க முடியும், அவர் கடவுள், அவரால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரை நினைக்கிறதுக்காக யோகம் கிருஷ்ணரை தியானிக்கிறதுக்கான வழிமுறையெல்லாம் அவர் சொல்லிக் கொடுப்பார். அவங்க சொல்லுவாங்க, ஐயா அவரை மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, அவர் தான் எப்ப பார்த்தாலும் எங்க கூடவே இருந்துகிட்டு தானே எங்களை படுத்துறாரு, அவரை நினைச்சுட்டு இருக்கிறது தானே எங்களுக்கு ஒரு எரிக்கு. அதாவது சில அறிகுறிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பௌதிக நிலையிலையும் தோன்றலாம், ஆன்மீகத்தினுடைய உயர் நிலையிலையும் தோன்றலாம். எல்லா அறிகுறிகளும் உண்மையில பார்த்தோம்னா ஆன்மீகத்தினுடைய உயர் நிலையில தோன்றும். ஸ்ரீல பிரபுபா இந்த பகவத்கீதையினுடைய ஆரம்பத்திலே சொல்வார், அர்ஜுனன் அவனுடைய ஸ்தானத்துல இருந்து விலகும் போது ஸ்ரீல பிரபுபா சுட்டி காட்டுவார், அர்ஜுனன் அலறான், அவனுடைய குரல் தழுதழுக்குது, காண்டிமம் அவனுடைய கரங்கள்ல இருந்து விலகி போகுது, பயப்படுறான், நடுங்குறான், உடல்லாம் நடுங்குது. ஸ்ரீல பிரபுபா சுட்டி காட்டுவார், இதெல்லாம் ஆன்மீக பரவசத்திலையும் நடக்கலாம். ஆனா அங்க பிரபுபா அதை பத்தி அதிகமா விளக்கம் கொடுத்துருக்க மாட்டார். ஆனா ஆன்மீக பரவசத்திலையும் பௌதீக பயத்திலையும் பௌதீக ஒரு வகையான இயக்கத்திலையும் ஒரே மாதிரியான விஷயங்கள் வெளிப்படுத்தப்படலாம், ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல பரம வேற்றுமை இருக்கு. அது கிருஷ்ணருடைய லீலைகள்ல பக்தர்களுக்கு நடுல வெளிப்படுத்தப்பட்டது, பிரஜவாசிகளுக்கு மத்தியில அது ரொம்ப அதிகமா இருந்தது, அதுலேயும் குறிப்பா கோபியர்களுக்கு மத்தியில ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த சுவையை, அந்த விராக தாபத்தை, விப்ரலம்ப சேவை அனுபவிக்கிறதுக்காகத்தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல தோன்றி எப்படி கோபியர்கள் கிருஷ்ணரை அனுபவிச்சு கிருஷ்ணருடைய பிரிவை எப்படி அனுபவிச்சாங்களோ அதை அவர் வெளிப்படுத்துறார் ஒவ்வொரு நாளும். சைத்தன்ய சரிதாமிரதம் சொல்றது ஒவ்வொரு க்ஷணமும் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அந்த பிரிவினால அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த விப்ரலம்பமானது ஒவ்வொரு க்ஷணமும் அதிகரிச்சுட்டே போகுது, பல மடங்கு அதிகரிச்சுட்டே போகுது ஒவ்வொரு க்ஷணமும். அவர் எவ்வளவு நாள் அந்த இறுதி வருடங்கள், குறிப்பா இறுதி 12 வருடங்கள்ல மகாபிரபுவினுடைய பாவம் எங்குமே ஒப்பிட முடியாததாக இருக்கு. இப்ப அதே பிருந்தாவன கோபியர்கள் எந்த விப்ரலம்ப பாவத்தை அனுபவித்தார்களோ அதையே ஓரளவிற்கு துவாரகாவாசிகள் அனுபவிக்கிறாங்க. எப்பெல்லாம் கிருஷ்ணர் அவங்கள விட்டு போறாரோ அந்த நேரத்தில், பெரும்பாலும் கிருஷ்ணர் அவங்கள விட்டு போறது கிடையாது, இருந்தாலும் சில நேரத்தில் கிருஷ்ணர் கூடவே இருந்தா கூட கிருஷ்ணர் நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் கூட விப்ரலம்பத்தை கொடுக்க முடியும். அதை நம்ம பார்க்கலாம் ருக்மிணி கிட்ட. கிருஷ்ண புத்தகம் யார் படிச்சிருக்கீங்களோ தெரியும், ருக்மிணி கிட்ட கிருஷ்ணர் சும்மா விளையாட்டுக்காக சொல்லுவார், நான் வந்து இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், என் கூட நீ இருக்காத, நீ போய் சிசுபாலனை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எங்கேயாவது போறேன், நான் ஒரு மாடு மேய்க்கிறவன், என் கூட நீ இருக்காத அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் எங்க தன்னை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற எண்ணத்துல ருக்மிணி தேவி விப்ரலம்பத்தை, ஒரு வகையான விப்ரலம்பத்தை வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் விளக்கி இருக்காங்க. விப்ரலம்ப சேவையில் இருக்கக்கூடிய வகைகள், அதனுடைய தன்மைகள், அது எல்லாவற்றையும் அவங்க விளக்கியிருக்காங்க. இதுல பார்க்கும்போது இதே இந்த விப்ரலம்ப பாவம் கிருஷ்ணருடைய லீலைகள்ல தான் அதிகமாக வெளிப்படுத்தப்படும். கிருஷ்ணர், நாராயணர், விஷ்ணு, ராமர் எல்லாரும் ஒரே நபர் தான். ஆனா கிருஷ்ணர் கிட்ட வரும்போது இந்த பாவமானது அதிகமா வெளிப்படுத்தப்படக்கூடிய காரணத்தினால, கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவானது ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய காரணத்தினால, பக்தர்கள் கிருஷ்ணரை எல்லா இடங்களையும் பார்க்காம இருக்கக்கூடிய காரணத்தினால, இந்த பக்தர்களும் கிருஷ்ணருடனான அவர்களது உறவும் எல்லாவற்றை மற்ற ரூபங்களை காட்டிலும் உயர்ந்ததாக சொல்லப்படும். கிருஷ்ணருக்கும் நாராயணருக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகள்ல ஒன்று என்ன அப்படின்னா பிரேம மதுரியம். கிருஷ்ணருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரேமையானது மற்ற ரூபங்களை காட்டிலும் மிக மிக ஆழமான ஒன்றுன்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல நீங்க பார்க்கலாம், குறிப்பா கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ராமரையும் ராமருடைய லோகத்தையும் ராம பக்தர்களையும் கிருஷ்ணர், நாராயணர், கிருஷ்ண பக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள், கிருஷ்ணதாமம், வைகுண்டம், இது எல்லாவற்றுக்கும் நடுவில் வைக்கிறாங்க. அயோத்தியா தாமமானது வைகுண்டத்தை காட்டிலும் உயர்ந்ததாக கருதப்படுது. ராம பக்தர்கள் நாராயண பக்தர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாக சொல்லப்படுறாங்க. ராமர் மற்ற நாராயண ரூபங்களை காட்டிலும் உயர்ந்தவராக சொல்லப்படுறார். ஏன்னா அங்க பக்தர்களுக்கு நடுவுல ராமர் வெளிப்படுத்தக்கூடிய உறவு அப்படிப்பட்டது. ராமர் கிருஷ்ணரை போல அல்லது ராம பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்களை போல விப்ரலம்பத்தை அதிக அளவுல வெளிப்படுத்தல அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். இருந்தாலும் ராம பக்தர்கள் வெளிப்படுத்தின விப்ரலம்ப பாவத்தையே நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் சாதாரண மக்களால புரிந்து கொள்ளவே முடியாது. ராமர் பகவான் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல ஏன் லக்ஷ்மணர் ராமரோட நான் வந்தே ஆகணும்னு அட்டம் பிடிக்கிற, அவருடைய பாதுகாப்புக்கா, ராமருடைய பாதுகாப்புக்கா அப்படிதான் அவர் சொல்றார். அதானே சொல்றார் லக்ஷ்மணர், உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் வர்றேன், முன்னாடி நிக்கிறேன், நீங்க பின்னாடி வா, உங்களுக்கு எப்பவுமே நான் பாதுகாப்பா இருப்பேன், எல்லா திசையில இருந்தும் உங்களை பாதுகாப்பேன். ராமருக்கு பாதுகாப்பு அவசியமா? அப்படின்னா உண்மையில பாதுகாப்பு அவசியம் இல்லை. சில நேரத்துல சில பேர், அதுவும் குறிப்பா சில வைஷ்ணவர்கள், லக்ஷ்மணரை காட்டிலும் பரதர் சிறந்தவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, ராமர் லக்ஷ்மணர்கிட்டையும் பரதர்கிட்டையும் ஒரே விஷயம்தான் சொன்னார். என்ன சொன்னார்? அயோத்தியாலே இருங்க, நான் மட்டும் போறேன், எனக்கு தானே கொடுத்திருக்கிறார் தந்தை கட்டளை, நான் மட்டும் போறேன். அது ராமருடைய கட்டளை. ராமர் கட்டளை கொடுக்கிறார், லக்ஷ்மணர் வரவே கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். பரதருக்கும் அதே கட்டளை தான் கொடுக்கிறார், திரும்பி போ, வந்துட்டார், உங்க கூட தான் இருப்பேன்னு வந்துட்டார் பரதர். சித்திரகூடம் வரைக்கும் வந்துட்டார். இருந்தாலும் ராமர் சொல்றார் திரும்பி போங்கிறார். ராமருடைய கட்டளை எடுத்துட்டு திரும்பி போறார். இருந்தாலும் வாசல்ல ராமருக்கா காத்துட்டு இருக்கிறார். அப்ப சில வைஷ்ணவர்கள் கருத்து சொல்றது உண்டு, ராமர் சொன்ன பேச்ச லக்ஷ்மணர் கேட்கல, அதனால லக்ஷ்மணரை காட்டிலும் பரதர் உயர்ந்தவர் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரியறது இல்ல. பக்தி அப்படிங்கிறது வெறும்னா விதிமுறைகளுக்கு மட்டுமே உட்பட்டது கிடையாது. பக்தி அப்படிங்கிறது பகவான் மேல இருக்கக்கூடிய அன்புல இருக்கு, நெருக்கத்துல இருக்கு. பகவான் அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறார் தான், கரெக்ட் தான். ஆனா ஒரு நிலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் பகவான ஸ்வயம் அவருடைய அவர் கூட இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து வருது. அவர் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாபம் ஒருத்தருக்கு வருது. ஆனா அதே தாபம் அங்க பிரிஞ்சிருக்கும் போதும் அது வேற விதத்துல வெளிப்பட்டு அதுவும் ஆனந்தமாக. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி பல நேரங்கள்ல அந்த மாதிரியான பாவத்தை தன்னுடைய பக்தர்கள் பலருக்கு கொடுக்கிறார். நீங்க பார்க்கலாம், சில நேரத்துல அது ரொம்ப வலுவா இருக்கும். அந்த வலுவா இருக்கக்கூடிய தாபம் அவங்கள இந்த உலகத்துல வாழ்றதுக்கே அனுமதிக்காது. அதுதான் தசரதருக்கு ஏற்பட்டது. தசரதர் விப்ரலம்பத்தினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு தசரதர் மேல இருந்தது அப்படின்னா, அவரால் வாழவே முடியல. தசரதர் ராமன் மேல வைத்திருந்த அன்பு அந்த அளவுக்கு ஆழமான. ராமர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரே, ராமர் எங்க காட்டுக்கு போயிட்டாரா? ராமர் அயோத்தியா விட்டு ஒரு சனமும் போனது கிடையாது. ராமர் அயோத்தியால தான் எப்பவுமே வசிக்கிறார், நித்தியமா வாசம் செய்யறார் ராமர் அயோத்தியால. அந்த தத்துவம் அவருக்கு தெரியாதா? இல்ல அந்த அளவு உயர்ந்த பக்தியில அவர் இல்லையா? இல்ல, அதை காட்டிலும் உயர்ந்த பக்தியில இருக்காங்க. நிறைய சூழ்நிலைகள் நாம பார்க்கலாம். மொத்த அயோத்தியா வாசிகள் எல்லாருக்குமே ராமர் அந்த விப்ரலம்பத்தினுடைய விஷயத்தை கொடுக்கிறார். ஓரளவுக்கு எல்லா அயோத்தியா வாசிகளும் அதை உணர்றாங்க. எல்லா அயோத்தியா வாசிகளும் மொத்த ஊரும் காலி ஆகுது ராமர் காட்டுக்கு போகும்போது. ராமர் பின்னாடி எல்லாரும் வராங்க, பிராமணர்கள், சத்திரிய, வைஷ்யர்கள், பெண்கள், சூத்திரர்கள் எல்லாரும் வராங்க, ஊரே காலி ஆகுது. தசரதர் சொல்லுவார், நானும் போறேன். கைகே கிட்ட சொல்லுவார், நானும் போறேன், நீயே உன் பையனும் இந்த மந்திராவும் நீங்க மட்டும் இந்த அயோத்தியா வசிச்சுக்கோங்க, வறண்டு போன இந்த பூமி எதுக்கு இருக்கணும்? ராமர் ஆனா அவங்க எல்லாரையும் திருப்பி அனுப்புறாரு. சில நேரத்துல சிலருக்கு ஏன் ராமர் அந்த மாதிரி திருப்பி அனுப்பணும், ஏன் கிருஷ்ணர் அந்த மாதிரி கோபியர்கள் எல்லாம் திருப்பி அனுப்பணும்? அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்தரங்க காரணங்கள்லாம் யாருக்கும் தெரியாது, யாரும் பேச மாட்டாங்க. கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் மட்டும்தான் இதெல்லாம் விளக்குறது. மற்ற சம்பிரதாய ஆச்சாரியர்கள் கூட இதை அதிகமா விளக்க மாட்டாங்க. அவங்க சம்பிரதாயத்துல கூட இதை பத்தி அதிகமா பேசுறது கிடையாது. அவங்க என்ன, ராமருக்கு வேற வேலை இருந்தது போயிட்டாரு. அதாவது அதுவும் அது தவறான பார்வை கிடையாது. ராமருக்கு காட்டுக்கு போகணும், அவர் வந்த காரணமே ராவணனை கொல்றதுக்காக தான், காட்டுக்கு போகணும், சீதை கடத்தப்படணும், இதெல்லாம் வந்து இதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ராமருடைய ராமரும் சீதையும் பிரியனும் அந்த ராவணன் வந்து சீக்கிரம் கொல்லணும், அதை துரிதப்படுத்தணும்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் ஆர்வமா இருந்தாங்க. எப்ப ராமர் வந்து தண்டகாரியணத்துக்கு போவார், தண்டகாரியணத்துல வந்து ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகணும், அதன் மூலமா ராவணனை ராமர் கொல்லக்கூடிய நிகழ்ச்சி சீக்கிரமா நடக்கணுங்கிறதுல தேவர்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, ராமர் காட்டுக்கு போகணுங்கிறதுல. ஆனா அதுதான் காரணம்னு சொல்லியும் சில பேர் விளக்கமும் கொடுக்கலாம், பக்தர்கள் கூட. அதுதான் ஒரு விதத்தை காரணம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வெளி காரணம். உள் காரணம் என்ன அப்படின்னா, ராமர் அவருடைய பக்தர்களோட இருக்கக்கூடிய பிரிவு, அவருடைய பக்தர்கள்ட்ட இருந்து அவர் பிரிஞ்சு இருக்கக்கூடியது அப்படிங்கிறது, அது ஒரு வகையான ஆன்மீக ஆனந்தம், ஆன்மீக பரவசத்தினுடைய நிலை, ஆன்மீக உச்ச நிலைன்னு சொல்லலாம். பொதுவாக யாருக்கும் புரியாது இது என்னங்க பிரிஞ்சிருக்கிறதுல அப்படி என்னங்க ஒரு சுகம், பிரிஞ்சிருக்கிறதுல அப்படி எப்படிங்க உணர முடியும், பிரிஞ்சிருக்கிறதுல என்னங்க இருக்கு, ராமர் கூட இருந்தாதான் நல்லது. ஆனால் ராமர் அதை கொடுக்குறார், அந்த பிரிவை கொடுக்குறார். எல்லாரும் வராங்க, எல்லாரையும் பிரிச்சு வைக்கிறார். எல்லாத்துக்கு மேல பரதர்ட்டையும் அதே இதை கொடுக்குறார். பரதரும் அதை உணர்றார், ராமருக்கா காத்துன்னு இருக்கார், காத்துன்னு இருக்கார், காத்துன்னு இருக்கார். ஒவ்வொரு நாளும் சித்திரகூடத்துல இருந்து அவர் திரும்பி வந்து ஒவ்வொரு நாளும் நந்தி கிராமத்துல காத்திருக்கிறார். நாம போன வருஷம் போனோம், செப்டம்பர்ல நந்தி கிராமத்துக்கு போனோம், அயோத்தியாவுக்கு போனோம். அங்க நந்தி கிராமத்துல அவர் காத்துன்னு இருக்கிறார். ராமர் சொல்றார் இங்க வானர சேனைகள் எல்லார்ட்டையும், நான் சொல்லிட்டு வந்தேன் கணக்கு, 14 வருஷம் முடிஞ்சிருச்சு, முடிய போகுது. பரதன் சொல்லியிருக்கிறான், நீங்க இந்த 14 வருஷத்துல வரல அப்படின்னா நான் உயிரோட இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்னுடைய தம்பி. ஏன்னா அந்த விராகம் அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு, அந்த பிரிவு அவ்வளவு அதிகமான. அப்ப ராமர் அதனாலதான் சொல்றார், நேரா புஷ்ப பகவான தேடு, நேரா கொண்டு போய் அயோத்தியால இறக்கு, நந்தி கிராமத்துல இறக்கு, வேற எங்கேயும் நிக்காது, நேரா கிளம்பு, சீக்கிரம் போலாம், கிளப்பு 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 கிளப்பு. மொத்த ஊரே ஏறிக்குச்சு ஒரு புஷ்பக விமானத்துல, கோடிக்கணக்கான வானரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே விமானத்துல வராங்க. இந்த மாதிரி விமானங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா விஞ்ஞானிகள்? எங்கப்பா வந்தது உங்களுடைய விமானம்? புஷ்பக விமானம், ஒரே விமானம், லங்கையில இருந்து ஏறி சர்ன்னு வராங்க பறந்து. போகும்போது பாவம் ராமர் நடந்து போனார், இந்த மொத்த பாரத பூமி மொத்தத்தையும் புனிதப்படுத்தினார். ராமர் அவதரித்ததுனாலேயே இந்த பூமி ஏற்கனவே புனிதமானதுதான், ஆனா அதே பூமிய இன்னும் புனிதப்படுத்துறார் ராமர். சில பேருக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. இன்னொருத்தவங்க கூட எங்கிட்ட ஒரு தடவை வாதம் சொல்லிட்டு இருந்தாங்க, பரதன் எவ்வளவு ஒரு மோசமானவன் தெரியுமா, ராமர் பாவம் அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பாதுகையோட போனாரு, அந்த பாதுகையும் இவன் தூக்கிட்டு வந்துட்டான். இதெல்லாம் மடத்தனமான வாதங்கள். ராமர் மொத்த பூமியையும் புனிதப்படுத்துறார். உண்மையில் அவர் அங்கே கொண்டு போய் கொண்டு வருவார், அவர் அவர் போட்டிருந்த பாதுகை எடுத்துட்டு வந்தாருங்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் பரதர் அந்த விப்ரலம்பத்தை அனுபவிக்கிறார், சாக்ஷாத் ராமர் அவரும் அனுபவிக்கிறார். அயோத்தியா வாசிகளை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அதையும் அனுபவிக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் மேல கடைசி ஒரு வருடம் சீதையை பிரிஞ்சிருக்கிறார் ராமர், ராமரை பிரிஞ்சிருக்கிறாங்க சீதை. அந்த நேரத்துல தான் அந்த விப்ரலம்ப பாவம் ராமருக்கும் சீதைக்கும் நடுவுல மிக அதிக அளவுல வெளிப்படுது. சீதையால ராமருடைய பிரிவை தாங்க முடியறதில்லை. எக்காரணம், அதாவது சில பேர் நினைக்கலாம், சில கோணத்துல இருந்து பார்த்தோம்னா அதுவும் வாஸ்தவமா கூட படலாம். ராமருடைய பிரிவை என்ன அப்படின்னா, ராமருடைய பிரிவை தாங்க முடியாம தசரதர் மடிஞ்சிட்டார், தசரதர் உடலை விட்டுட்டார். ஆனா கோபியர்கள் ஆகட்டும் இல்ல சீதையே ஆகட்டும், உடலை விடாம இருக்கிறாங்களே ஏன், எப்படி அப்படின்னா, அதுதான் ராமர் வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருவார், என்னை கூட்டிட்டு போவார், நிச்சயம் ராமர் வருவார், என்னை கூட்டிட்டு போவார். இதெல்லாம் சாதாரண புரிஞ்சுக்க முடியாது. விப்ரலம்ப பாவத்துல, விப்ரலம்ப பாவத்துல ஒரு உயர்நிலை என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கீங்க, ரைட், பகவான பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கீங்க, ரொம்ப நாள் கவிச்சு அவரை சந்திக்கிறீங்க, ஆனா அவரை வந்து அவரு பக்கத்துல நீங்க போக முடியல, அவரோட அவரை ஆலிங்கனம் பண்ண முடியல, அவருக்கு முத்தம் கொடுக்க முடியல, அப்படின்னா அது இன்னும் அதிகமான வலியை கொடுக்குது. இதத்தான் கோபியர்கள் குருக்ஷேத்திரத்துல அனுபவிக்கிறாங்க. பல வருஷம் கழிச்சு, எவ்வளவு வருஷம் கழிச்சு குருக்ஷேத்திரத்துல சூரியகிரகணமா சந்திரகிரகணமா சோலார் எக்ஸ்பிரஸ் சூரிய கிரகணம், அந்த கிரகணத்துக்காக குருக்ஷேத்திரத்துல கூடணும்னு சொல்லி பிருந்தாவனவாசிகளும் வராங்க, துவாரகையிலிருந்து இவங்களும் வராங்க. அப்ப கோபியர்கள் கிருஷ்ணரை பாக்குறாங்க, ரொம்ப நாள் இருந்த அந்த விராகம், அந்த விப்ரலம்பா அந்த இடத்துல அதிகமா தோன்றுது. ஆனா அவங்களால கிருஷ்ணரை போய் ஆலிங்கனம் பண்ண முடியல, கிருஷ்ணருக்கு முத்தம் கொடுக்க முடியல, கிருஷ்ணரோட சேர்ந்து நடனம் ஆட முடியல. அதனாலதான் பக்தி சித்தாந்த சாஸ்திரி சொல்வார், பிருந்தாவனத்தை காட்டிலும் குருக்ஷேத்திரம் உயர்ந்ததுன்னு. ஏன்னா குருக்ஷேத்திரத்துல அந்த விப்ரலம்பா, பிருந்தாவனத்துல கோபியர்கள் எந்த விப்ரலம்பத்தை வெளிப்படுத்துறாங்களோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமான விப்ரலம்பமானது குருக்ஷேத்திரத்துல வெளிப்படுத்தப்படும். இதத்தான் ராமரும் செஞ்சார் லங்கையில. சில பேருக்கு புரியாது ராமர் ஏன் சீத்தைய வந்து நெருப்புல இறங்க சொன்னார். சீத்தை ராமருக்காக ஏங்குறாங்க 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 ஏங்கிட்டே இருக்காங்க. உண்மையில சொல்ல போனா சீத்தை அது ராமாயணத்துல சொல்லியிருப்பாங்க, காட்டுல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்னு. ஏன்னா அயோத்தியால இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க கூட, ராமருக்கு நிறைய வேலை இருக்கும், காட்டுல தனிமையில இருந்தாங்க, ரெண்டு பேர் மட்டும்தான், வேற யாருமே. லக்ஷ்மணர் கூட இருப்பார் பாதுகாப்புக்கு, லக்ஷ்மணர் தூரத்துலதான் இருப்பார், எப்பவுமே கொஞ்சம் தூரத்துலதான் இருப்பார். இவங்களுக்கு என்னெல்லாம் தேவை எல்லா வசதிகளையும் லக்ஷ்மணர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால சீதை சொல்லுவாங்க, இந்த காட்டுல நம்ம உண்மையிலே ரொம்ப சௌகரியமா இருக்கிறோம், கிருஷ்ணர் கூடவே இருக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து பிரிஞ்சிடறாங்க, அங்கிருந்து பிரிஞ்சிடறாங்க. நீங்க பார்க்கலாம், தெரியல இது எந்த ஆச்சாரியர்களை ஒப்பிட்டு இருக்கிறாங்களான்னு, இருந்தாலும் இது தவறு கிடையாது. இப்படி ஒப்பிடுறதுல கிருஷ்ணர் ராசநடனம் நடத்துறார். அவருடைய ராசநடனத்துல என்ன பண்றாருன்னா, ஒரு சூழ்நிலையில கிருஷ்ணர் எல்லா கோபியர்களையும் விட்டுறார், ராதையை மட்டும் கூட்டிட்டு போறார். இன்னொரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ராதையும் விட்டுறார். அது மாதிரி ராமர் கூட எல்லா விரஜவாசிகளோடையும் கூடவே இருக்கிறார், ஒரு பொசிஷன் சாரி எல்லா அயோத்தியவாசிகளோடையும் கூடவே இருக்கிறார். அந்த அயோத்தியவாசிகள் எல்லாரையும் விட்டுட்டு சீதையும் லக்ஷ்மணனையும் மட்டும் கூட்டிட்டு போறார், ஒரு பொசிஷன்ல சீதையும் விட்டுறார். அப்ப அந்த சீதை ராமருக்காக ஏங்குறாங்க 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 ஏங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஏக்கத்தினுடைய முடிவு ராவணன் இறந்தறையும் கிடைக்குது, சந்திக்க வராங்க. இப்ப சொல்றார் ராமர், அப்ப நினைக்கிறாங்க நான் ராமரை மறுபடியும் ராமரை சந்திக்க போறேன், ராமரோட ஆலிங்கனம் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, ராமருடைய திருவடியில விழுந்து சரணமடைய போறேன் நினைக்கிறாங்க. இப்ப சொல்ற ராமர், வராதே, என்னுடைய கடமை நான் செஞ்சிட்டேன், நீ உன் வழி போ, நான் என் வழி போன்னு. சில பேர் இந்த நிகழ்ச்சிய ராமர் எவ்வளவு கொடூரக்காரன்னு சொல்லி சொல்லுவாங்க, பெண் பாவம் பொல்லாது, ராமர் ஏன் பெண்களை இப்படி வஞ்சிக்கிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பகவான் அனுபவிக்கக்கூடிய, பகவானும் பகவத் பக்தர்களும் அனுபவிக்கக்கூடிய விப்ரலம்ப சேவையை பத்தி எந்த ஒரு அறிவும் கிடையாது. சொன்னாலும் புரியாதுங்க, புரியாது. உங்களே எத்தனை பேர் புரியுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கே புரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்களோ திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். சாஸ்திரம் என்ன சொல்றதோ திருப்பி சொல்றோம், அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம ஓகே சாஸ்திரம் சொல்லுதுன்னு ஒத்துக்கிறோம், அவ்வளவுதான் நம்மளுடைய நிலை, அட்லீஸ்ட் என்னுடைய நிலை. சில பேருக்கு அந்த அறிவு கிடையாது. நமக்கு அட்லீஸ்ட் ஆச்சாரங்களுடைய கிருப்பை கிடைச்சிருக்கு, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல உள்ள பல கோணங்கள்ல இருந்து பார்க்கலாம் ஒவ்வொரு லீலைகளையும். இதுல பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பக்தி பாவமானது பிரிவுல வெளிப்படுத்தப்படுது அப்படிங்கிறது நாராயணர் பக்தர்களுக்கு அணுகப்பட முடியாத ஒரு அறிவு. போல்டா சொல்லணும், நாராயண பக்தர்களுக்கு பிரிவினால ஒரு ஆனந்தம் உண்டுங்கிறதோ, பிரிவினால ஒரு விஷயங்கள் இருக்குங்கிறதோ அவங்களுடைய பகவத் தத்துவ விஞ்ஞானத்துக்குள்ளார வராது. ஏன்னா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார், அவரை என்னைக்குமே பக்தன் பிரிய முடியாது. சித்திரகேது சித்திரகேதுவுக்கு பார்வதி தேவி சாபம் கொடுப்பாங்க, அசுரனா நீ பிறப்பன்னு. அப்ப இருந்தாலும் அவர் வந்து அதனால சஞ்சலம் அடைய மாட்டார். அவர் சஞ்சலம் அடையாத பார்த்து பார்வதி தேவி ஆச்சரியப்பட்டு அது ஏன்னு சொல்லி சிவபெருமான்ட்ட கேட்பாங்க. அப்ப சிவபெருமான் சொல்லுவார், நாராயண பரசர்வே ந குத்தஸ்யன பிபதி சொர்க்கோ பவர்கோ நரகே சேத்தி அப்பித்துல்யாத தர்ஷனம். அவர் சொல்றார், யார் வந்து நாராயண பரசர், நாராயணா எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறாங்களோ, நான் குத்தஸ்யன பிபதி எதுக்காகவும் கோலப்பட மாட்டாங்க. சொர்க்கோ அப்பவர்கோ நரக்க எங்க போனாலும் சரி, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாராயணன் எப்பவுமே விரயத்துல இருக்கான். இதுக்கு சரி, இதுல எந்த தவறும் கிடையாது, தத்துவார்த்தமா எந்த ஒரு தவறும் கிடையாது. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார், பகவான் எல்லாருடைய இதயத்துல இருக்கார், சரி. ஆனா அதுதான் நாராயண வழிபடுறவங்களுக்கு அந்த நிலையில மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய நிலையில வர முடியாது. அது கிருஷ்ணரோட தான் உச்ச நிலையில வருது. அதனுடைய ஒரு நிலை ராமரோட பார்க்கலாம், ராமருடைய லீலைகள்ல நம்ம பார்க்கலாம். கிருஷ்ண லீலையில வெளிப்படுத்தக்கூடிய மிக உன்னத பக்தி பாவங்கள், பகவானுக்கும் பக்தனுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகள் ராமலீலைகளையும் வெளிப்படுத்தப்படும். ராமலீலைகளையும் மிகப்பெரிய அளவுல வெளிப்படுத்தப்படும். ஆனா கிருஷ்ண லீலைகளோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது, அதுவும் நம்ம சொல்லலாம். அதனால பெரும்பாலும் கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கிருஷ்ணலீலைகளை மட்டுமே வெறித்து கொண்டு போறாங்க. அதுக்காக நம்ம ராமலீலைகளை வெறிக்காம போறதோ ராமலீலைகளை குறைத்து மதிப்பிடுறதோ கிடையாது. ராமர் மாதுரிய பாவத்துல தன்னுடைய ஆலிங்கனத்தை சீதைக்கு மட்டும்தான் கொடுத்தார், கஞ்சரா இருந்துட்டார். கிருஷ்ணர் தயாளுவா இருந்தார். ராமரை கஞ்சர் நம்ம சொல்ல முடியாது, அவருடைய கருணையும் அளவிட முடியாது. சின்னஞ்சிறிய வானர சேனைகளுக்கு கூட ராமர் தன்னுடைய கருணையை கொடுத்தார். ராமாயணத்துல ரொம்ப பிரபலமா நான் இங்க சில ஒப்புமைகளை வைக்கிறேன், அதனால எந்த விதத்திலையும் நம்மளுடைய ஸ்தானத்துல இருந்து பாக்குறது இல்லை. ஆச்சாரியர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில ஒப்புமைகளை பார்க்கும் நீங்க பார்க்கலாம். ராமாயணத்துல ராமர் ஹனுமான் கிட்ட சொல்றார், நீ எனக்கு செஞ்ச சேவைக்கு நான் என்னால எதுவுமே செய்ய முடியாது, அதனால என்னையே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராமர் ஹனுமான் ஆலிங்கனம் பண்ற. அது ரொம்ப பிரபலமான ஒன்று, எல்லாரும் அறியப்பட்ட ஒன்று. அப்போ விருந்தாவனத்தினுடைய கோபியர்கள் சதா சர்வகாலமும் கிருஷ்ணர் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய ஸ்தானம் எப்படிப்பட்டது? பேசுறதுக்கே நமக்கெல்லாம் அருகதை கிடையாது. ஆனா இன்னை பாருங்க, இந்த உலகத்துல ஆச்சாரியர்கள் வழி வரல அப்படின்னா இதெல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டு போயிடுறாங்க. கிருஷ்ணர் ஏதோ பெண் பித்தன் மாதிரி, கோபியர்கள் ஏதோ காமத்தினால கிருஷ்ணருடைய அழகை பார்த்து வசீகரிக்கப்பட்டவர்கள் மாதிரி நினைக்கிறாங்க. சாக்ஷாத் அதே பகவான். எந்த பகவான தேவர்கள் எல்லாம் தூரத்துல இருந்து புருஷ சுக்தம் பாடுறாங்களோ, பகவான் பக்கத்திலே நெருங்க முடியாம தூரக்க இருந்து தரிசனம் பார்த்துட்டு போறாங்களோ, அந்த பகவான் ராமர் கூடவே இருக்கிறார் வானர சேனைகளோட. வானரங்கள் கூட இருக்கிறார், குரங்குகள், மனிதர்கள் கூட கிடையாது. நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒரு பட்டியல் கொடுப்பாங்க. யார் கொடுத்தான்னு தெரியல, ரூப கோஸ்வாமியா இருக்கலாம், அந்த கோஸ்வாமிகள் ஒருத்தர். பகவானுடைய பக்தியில எதுவுமே தடை கிடையாதுங்கிறது. ஏழையா இருக்கிறது தடை கிடையாது, பணக்காரனா இருக்கிறது தடை கிடையாது, ஜாதி ஒரு தடை கிடையாது, ஆனா பெண்ணாங்கிறது தடை கிடையாது. அதெல்லாம் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, மனித பிறவி கூட அவசியம் கிடையாது, அதுக்கு வானரங்களையும் கஜேந்திரனையும் கூட உதாரணம். இந்த அளவிற்கு ராமர் கருணை வாய்ந்தவர் அப்படின்னா, அந்த வானர சேனைகள் கூடவே இருக்கிற மனிதர்கள் கூட கிடையாது, சாதாரண வானரங்கள். அந்த வானரங்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்கிறார், எல்லா பக்தர்களுக்கும் கருணையை கொடுக்கிறார் ராமர். இது ஒரு கேள்வி வரும் பின்னாடி, அர்ஜுனன் வந்து கேட்பான், அது ஒரு தனி கதை, அந்த கதையை நான் சொல்ல தேவையில்லை. அர்ஜுனன் ஒரு ஒரு ஸ்தானத்துல கேட்பான், அர்ஜுனன் தனுஷ்கோட்டிக்கு வந்தப்ப இந்த பக்கம்தான் ராமர் பாலம் கட்டி லங்கைக்கு போனார்னு சொல்லும் போது கேட்பான், ஆ ஏன் ராமர் வந்து வானரங்களை வச்சு பாலம் கட்டணும், அம்புனாலே பாலம் கட்டலாமே, நானே மிகச்சிறந்த வில்லாளி, என்னை காட்டிலும் பல மடங்கு நிச்சயமாக ராமர் சிறந்த வில்லாளி, அவரால் அம்பினாலே பாலம் கட்டியிருக்கலாமே, பாலம் கட்டியிருக்கலாம், ஆனா ராமர் பாலம் கட்டல, எல்லா வானரங்களுக்கும் சேவை கொடுத்தார், ஒரு சின்ன அணிலுக்கு கூட சேவை கொடுத்தார், யாரெல்லாம் சேவை பண்றது தயாரா இருக்கமோ எல்லாருக்கும் சேவை கொடுக்குற, எல்லாருக்கும் சேவை. ஸ்ரீல பிரபுபாதருடைய இந்த இயக்கம் அப்படிப்பட்டது, எல்லாருக்கும் சேவை, யாருக்கு என்ன திறமை இருக்கோ எல்லாருக்கும் சேவை, யாருக்கும் சேவை இல்லாம போறதுங்கிறது கிடையாது. கிருஷ்ண பக்தியில ராம பக்தியில எல்லாருக்கும் எப்பவுமே சேவை உண்டு. அந்த பாக்கியத்தை புரிஞ்சுக்கிறவங்க பாக்கியசாலிகள். நம்ம ஒரு பக்தர் நம்மை காட்டிலும் திறமையா சேவை பண்றார் நினைச்சு அவர் மேல பொறாமை கொண்டு நம்மளை கீழா தாழ்த்திக்கிறதுக்கோ, இல்ல நான் மற்றவர்களை காட்டிலும் சிறப்பான சேவை செய்யறேன்னு நினைச்சு நம்மளை பெருமைப்படுத்திக்கிறதுக்கோ அவசியமே கிடையாது. அதாவது ராமர் காட்டுறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த அணிலுடைய சேவையில, அணிலோட சேவையும் ராமருக்கு திருப்தி இல்லை, ராமருக்கு தேவையே கிடையாதுங்க பாலம் கட்டணும்னு. ஏங்க, ராமரோட பேரை சொல்லி ஹனுமானே தாண்டாரு, அந்த ராமர் பாலம் கட்டி தான் கொண்டு வரணுமாங்க, பாலம் கட்டி தான் போகணுமா. பலராமர் நினைக்கிறார், கிருஷ்ண புத்தகம் படிச்சவங்க தெரியும், பலராமர் ஒரு தடவை ஹஸ்தினாபுரத்துல இருக்கவங்கலாம் பலராமரை ஏளனமா பேசிடுவாங்க, பலராமரை மருந்து பாக்குறதுக்கு எல்லாம் அவர் வந்து ஏளனமா பேசுவாங்க. அப்ப ஹஸ்தினாபுரம் மொத்தத்தையும் தன்னுடைய கிளப்பை வச்சு இழுப்பார், இழுத்தாருன்னா இழுத்துருவார். ராமரால் அப்படி அம்ப வச்சு இழுக்க முடியாதா, லங்கையை மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி இந்தியாவோட வச்சு ஒட்ட வச்சுட்டு போக கூடாதா, இல்ல அம்ப வச்சு பாலம் கட்டக்கூடாதா, இல்ல ஹனுமான் மாதிரி தாண்ட முடியாதா, இல்ல நினைத்த மாத்திரத்திலேயே எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய திறன் படைத்தவர் அதையும் செய்ய முடியாதா, எதை வேணாலும் அவர் செய்யலாம், ஆனா அவர் எல்லாருக்கும் சேவை கொடுக்குறார், இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. எவ்வளோ பேர் எவ்வளோ மடத்தனமா பேசுவாங்க ராமலீலையெல்லாம் வச்சு, கொஞ்சம் கூட மூளையே இல்லாத புத்தியே இல்லாத. அதனாலதான் கிருஷ்ணர் திட்டுற, நமாம் துஷ்கிருத்தினோ மூடா அவஜானந்தி மா மூடா. ஏன்னா இதெல்லாம் சாதாரண புரியாது, ஏன் ராமர் வந்து பாலம் கட்டணும், பெரிய கேள்வி, ஏன் ராமர் பாலம் கட்டணும், பாலம் கட்டாம எவ்வளவு வேணாலும் வழி இருக்குங்க, எவ்வளோ வழி இருக்கு பாலம் கட்டாம சீதையை கொண்டு வரதுக்கு, எவ்வளவு வழி இருக்கு, எந்த வழியையும் பின்பற்றாம பாலம் கட்டுறதுங்கிற ஒரு வழியை ஏன் ராமர் தேர்ந்தெடுக்கணும், காரணம் எதுவும் கிடையாது, அவருடைய விருப்பம். ஆனா அப்படி தேர்ந்தெடுத்த அந்த விருப்பத்தின் மூலமா பல்வேறு பக்தர்களுக்கு சேவை கிடைக்கும், எல்லாரும் அவருடைய சேவையை அனுபவிக்கிறாங்க, ஒரு அணில் உட்பட எல்லாருக்கும் தேவை. அப்ப பகவானுக்கும் பக்தனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த சேவை, இதுதான் பக்தியில நம்ம உயர்வு பெறதுக்கான படிக்கட்டு. அது வரும்போது தான் நம்ம பக்தியில மேல 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 போக முடியும். சேவை பண்ணல அப்படின்னா பகவான் பெரியவர், நான் என்னங்க செய்யறது, நான் என்ன சேவை பண்ண, நம்ம தூரத்துல இருந்தோம்னா தூரத்திலே இருப்போம், கிருஷ்ண பக்திக்குள்ளார வர முடியாது. அதிகபட்சம் போனா சாந்தரசத்துல இருக்கா. சேவையினுடைய தாபம் எந்த அளவிற்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு ஒருத்தவங்க வந்து பக்தி தொண்டுல மேல 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 போகலாம். ஆனா பக்தி தொண்டுல மேல 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 போறது அப்படிங்கறது என்னன்னா, கீழே 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 எவ்வளவு கீழே போறோமோ அந்த அளவுக்கு மேல 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 போகலாம். அது தனிட்டோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நமக்கு கேலண்டர் இருக்கு, வாட்ச் எல்லாம் இருக்கு. ராமர் எப்படி கணக்கு பார்த்தார் 14 வருஷம்னு? திதி இருக்கு, எல்லா கணக்கும் இருக்கு. ஜோதிட சாஸ்திரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாட்ச் கணக்கோட புள்ளியமான கணக்கு, எல்லா கணக்கும் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப வராரு, எப்ப வருவார் ராமர், ராமர், ராமர். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் போட்டுருவாங்க. ஒலிம்பிக்ஸ், வேர்ல்ட் கப் கிரிக்கெட், வேர்ல்ட் கப் ஃபுட்பால், இதெல்லாம் வரும்போது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இப்போ கூட எலெக்ஷன் கூட போட்டிருந்தாங்க, எலெக்ஷன் கவுண்ட் டவுன். இத்தனை நாளில் ஒவ்வொரு நாளாக குறைச்சிட்டே வருவாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு நாளாக குறைஞ்சிட்டே வருதுங்க. இது ஒவ்வொரு க்ஷணம், ஒவ்வொரு க்ஷணமும் கணக்கு பார்க்கும், எல்லா கணக்கும் தெளிவாக வச்சுருக்காங்க ஆச்சாரியர். எல்லா கணக்கும் தெளிவாக வச்சுருக்காங்க பக்தர்கள், குறிப்பாக அந்த நேரத்தில். ராம தெளிவான கணக்கு அங்க. பல்வேறு நட்சத்திரங்களுடைய கணக்குகள் இருக்கு, பட் அது அந்த கணக்கு நட்சத்திரம் அதான் பல்வேறு விதத்துல இருக்கு கணக்கு. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாசம் எல்லாமே கணக்கு இருக்கு, கணக்கு பண்ணிட்டே தான் இருக்காங்க. எதுவும் கணக்கு பண்ணாம வாழ்றது கிடையாது. சும்மா இந்த காலத்துல வருது பாத்தீங்களா, ஆன் டைம், பங்க்சுவாலிட்டி, அரை நிமிஷம், ஒரு நிமிஷம், கால் நிமிஷம், அந்த கணக்கெல்லாம் அப்ப கிடையாது. அதெல்லாம் அவசியமும் கிடையாது, அந்த மாதிரி கணக்கு பண்றதுக்கான அவசியமும் கிடையாது. அது எங்க அவசியம் ஏற்படுதோ அந்த இடத்துல கணக்கு பண்ணுவாங்க. அன்றாட வாழ்க்கையில கணக்கு பண்ண மாட்டாங்க. அன்றாட வாழ்க்கையில நாள், பகல், இரவு, அவ்வளவுதான். கால நேரம், மத்தியான நேரம், சாயந்தர நேரம், சூரியனை பார்த்து தெரியுது. இதுக்கு எதுக்கு வாட்சு? சாதாரண மக்களுக்கு அவசியமே கிடையாது. சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஜனத்தொகை வந்து வைஷ்யர்கள், சூத்ரர்கள். வைஷ்யர்கள் சூத்ரர்களுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு காலையில் ஆச்சா ஓகே, மழை காலம் வருதா, மழை காலம் எப்போ வருது, இந்த நேரத்தில் வரப்போகுது, விதை விதைக்கணும், அதான் அதுதான் அவங்களுக்கு கணக்கு. அதனால கொஞ்சம் தெரியும் வைஷ்யர்கள். சூத்ரர்களுக்கெல்லாம் பகல் விழிஞ்சா பகல், மத்தியானம் ஆனால் சூரியன் தகிக்கும், சாயந்தரம் ஆனால் இறங்குது, ராத்திரி ஆனால் தூங்கணும். இதுக்கு எதுக்கு நடுவில் வாட்ச் எதுக்கு? இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி எதுக்கு? சில பேருக்கு தெரியும், பிராமணர்கள் துல்லியமாக கணிப்பாங்க நேரங்கள். சத்திரியர்களுக்கு சில விஷயங்களுக்கு தேவைப்படும், வைஷ்யர்களுக்கு அதை விட குறைவா, சூத்ரர்களுக்கு அதை விட ரொம்ப குறைவாகத்தான் தேவை. ஏன் அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் கூட ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் நந்தி மேல வந்து வெளிச்சம் வரும். எந்த ஊர் தெரியுமா? நிறைய ஊர்ல இருக்கு அந்த மாதிரி. கன்னியாகுமரி ரொம்ப ஃபேமஸ், கட்டடக்கலை எல்லாமே அதெல்லாம் தொடர்புடையது. கிருஷ்ண பக்தர்கள் பிரிவினுடைய தாபத்தை உணர்றாங்க, நாராயண பக்தர்களுக்கு அந்த தாபம். யா, நாராயணரை எல்லா இடத்துலையும் அவங்க பார்க்கறதுனால அவங்களுடைய எது? எல்லா இடத்துலயும் விஷ்ணுவை ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான கேள்வி. எல்லா இடத்துலயும் ஒருத்தவங்க விஷ்ணுவை பார்க்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. ஆனா இந்த போர்ஷனுக்கு அவங்க வரல, இது தனி போர்ஷன் கிடையாது, சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் ஒருத்தவங்க நாராயணரை பாக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே உயர்ந்த ஸ்தானம், ஆரம்ப நிலையெல்லாம் கிடையாதுங்க. ஆனா அதாவது இது டிஃப்ரெண்ட் டாபிக், இது தனி கிருஷ்ண லீலா அப்படின்னு வரும்போது அதுல இருக்கக்கூடிய இந்த விராக தாபம் அல்லது கிருஷ்ணரோட இருக்க இணக்கம், இதனுடைய டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது, நாராயணருடைய இருக்கக்கூடியதுல இருந்து வேறுபட்டது, அதனால உயர்ந்ததுன்னு நம்ம சொல்றோம். அதுதான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் நாராயணரை பார்க்கும்போது அவங்களுக்கு பிரிவுங்கிற டாபிக் அங்க கிடையாது. ஆனா அதுக்காக அவங்க வந்து ஆரம்ப நிலைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆரம்ப நிலைன்னு சொல்ல முடியாது, அது வேற ஸ்டேஜ். பக்தி இருக்கு, உயர்ந்த நிலை இருக்கு, அந்த உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியதை பத்தி தான் நம்ம இப்ப டிஸ்கஷனே இருக்கு. எங்க கிருஷ்ணர் சொல்றாரு யோமா யோமாம் பசியதி சர்வத்ர அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருன்னா அந்த ஸ்தானம் உயர்ந்த நிலை, அந்த உயர்ந்த நிலைக்குள்ளார இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கிற மொழிய மொத்தம் பொதுவா பேசல. பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தானமே உயர்ந்த ஸ்தானம். ஆனா அந்த உயர்ந்த ஸ்தானத்துல பகவத் பக்தியில உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு கிட்ட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம சில வேற்றுமைகளை பார்க்கணும், சில உயர்வு தாழ்வுகளை பார்க்கணும், அதைத்தான் நம்ம. அதுக்காக மொத்த வைஷ்ணவத்திலே அவங்க ஆரம்ப நிலையா அப்படின்னா சொல்ல முடியாது, அது கிடையாது. மொத்த டிஸ்கஷனுமே வந்து உயர்ந்த நிலையில இருக்கவங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய வித்தியாசம். நீங்க யசோதாமாவை குறைச்சு மதிப்பிட முடியுமா? யசோதா நீ ஒதுங்குமா? தாதா இருக்கிறாங்க அந்த ஸ்தானத்துல அந்த வேறுபாடு. அதே மாதிரிதான் இது. திரும்பி சீதை பிரியறா, அதான் அதுக்கு மேல கொடுமை. அதெல்லாம் ராஜ்யத்துக்கு வரார், மறுபடி சீதையை பிரியறார். பல கோணத்துல வந்து பல விதமான ஆச்சாரிய பல விளக்கங்களை இதுல கொடுத்துருக்காங்க. பகவான் எப்படின்னா அவருடைய அதுக்கு ஒரு பெயரே இருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஒரு செயலை செய்யறதின் மூலமா பல செயல்களை செய்வார் அவர். அவர் செய்யறது ஒரே காரியமா இருக்கும், ஆனா அதுல பல காரியம் நடக்கும், பலவிதமான காரியங்கள் நடக்கும். அது மாதிரிதான் அவருடைய எல்லா செயல்களுமே இருக்கும். அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு பக்தர்களும் பகவானுடைய அந்த பல்வேறு செயல்களில் சில செயல்களை சுட்டி காட்டுவாங்க. இந்த காரியத்தை இதனால இவர் செஞ்சார், இன்னொரு சொல்ல சொல்ல இந்த இதனால அந்த காரியத்தை செஞ்சார், இதனால அந்த காரியத்தை செஞ்சார், பல காரணங்கள் சொல்லலாம். குந்தி தேவதை சொல்லுவாங்க கிருஷ்ணகிட்ட, கிருஷ்ணா நீ இதனால தோன்றின, அதனால தோன்றின, அப்படி தோன்றின, இப்படி தோன்றினேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் கொடுக்குறாங்க. ஆனா நீ எல்லா காரணங்களுக்கும் அப்பாற்பட்டவன், எந்த காரணமும் எதுவும் அவரை எந்த ஒரு பிணைப்பிற்குள்ளாரையும் கொண்டு வர முடியாது, அவர் தான் பகவான். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீராமச்சந்திர பகவான் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய்.